கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பரலோகத்தின் பரிசுத்தமான பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவுடைய இனிய நாமத்தினாலும் கிருபையோடு கூடிய சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களை முன்னதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கிற யாவருக்கும் அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் எக்லிஷியாவுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் கூட தனிப்பட்ட விதத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட தேவன் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளோடு, குறிப்பாக ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிலையில் இருந்து ஒரு எச்சரிப்பான சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சகோதரர் சொன்ன வண்ணமாக பாடத்தினுடைய தலைப்பு, இரண்டு விதமான தலைப்புகள் இருக்கு. ஒன்று அடைக்கலப்பட்டணம், மற்றொன்று பலிபீடத்தின் கொம்புகள். கொம்புகள் அல்லது அடைக்கலப்பட்டணம், இரண்டு விதமான தலைப்புகள். பாடத்தை ஆதார வசனத்துடன் துவக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 27 அதிகாரம் வசனம் 1-2.
ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமுமாக சீத்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் மூன்று முழ உயரமுமாயிருப்பதாக. அதன் நாலு மூலைகளிலும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோட ஏகமாயிருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும்.
அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில இந்த ஒரு பலிபீடத்தை குறித்தோ அதனுடைய செயல்முறை குறித்தோ ஆழமாக நம்ம பார்க்க போவதில்லை. மாறாக இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் இடம்பெற்றுள்ள பிரகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தாமிர பலிபீடம், வெண்கலம் என்பது தவறான மொழிபெயர்ப்பு, அது நம்ம பாடத்திற்குள்ள போகும்போது நம்ம பார்க்கலாம். அந்த தாமிரம் அல்லது செம்பு என்று அழைப்பது சரியாக இருக்கும். ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது காப்பர் பலிபீடம். அப்போ அந்த ஒரு பலிபீடத்தினுடைய செயல்முறைகள் இன்றைய நாள நம்மளுடைய பாடம் அல்ல, மாறாக இந்த கொம்பை குறித்த ஒரு முக்கியமான சத்தியம் இன்றைய நாள நம்ம தியானிக்க இருக்கிறோம். அப்போ முதலாவது இந்த ஒரு பலிபீடத்தை குறித்து ஓரளாக சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு, பிறகு நம்ம பார்க்க இருக்கிறதான அந்த ஒரு அடைக்கல பட்டணம் என்கிறதான டைட்டிலுக்குள்ள நம்ம உள்ள போகலாம். பார்க்கிறோம், இந்த ஒரு பலிபீடம் சமசதுரமாக அங்க செய்யப்படுகிறது சீத்தி மரத்தினால். மூன்று முல வசன வாசிங்க சிஸ்டர், மறுபடியும்.
ஐந்து முல, ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமுமாக சீத்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக.
அப்போ ஃபீட் கணக்கில் இதை சொல்லணும் அப்படின்னா, ஐந்து முழம் சொல்லும் போது 7.5 இல்லைங்களா, 7.5 அடி உயரம், அதாவது அடிக்கணக்கில் சொல்லும் பொழுது. அப்புறம் அதே மாதிரி சமசதுரமாக இந்த ஒரு பலிபீடம் செய்யப்படுது. அதனுடைய மெட்டீரியல்ஸ் நம்ம பார்க்கும்போது சீத்தி மரத்தால் செய்து, படிங்க சிஸ்டர்.
சீத்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் மூன்று முழ உயரமுமாய் இருப்பதாக. அதன் நான்கு மூலைகளிலும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக.
அதுதான் நம்மளுடைய பாடத்தினுடைய இன்றைய நாளுக்குரிய கருப்பொருள். பலிபீடத்தில் நான்கு மூலைகளிலும் நான்கு கொம்புகள் உண்டாக்கும். பலிபீடம் எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்னா, சீத்தி மரத்தால் செய்து காப்பர் ஷீட் கொண்டு அதை மூடணும். ஏன் சீத்தி மரத்தில் செய்து அதை மறுபடியும் காப்பர் தகரத்தால் மூடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளுக்கு தெரியும் காப்பர் என்பது அதிக அளவில் வெப்பம் தாங்கக்கூடியது. அப்போ பலிபீடத்தினுடைய நோக்கம், அதனுடைய உபயோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராப்பகலாக அதுல மிருகத்தினுடைய உடல் தகனமாகி கொண்டிருக்கும். அப்ப அதிகப்படியான வெப்பங்கள் தாங்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தில் ஊடுருவாதபடிக்கு காப்பர் ஷீட் கொண்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, பலிபீடத்தை மோல்டிங் பண்ணிருக்கிறாங்க. இப்ப அதுல இசைவாக நான்கு டைரக்ஷனை காண்பிக்கும்படியாக, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய நான்கு திசைகளை காண்பிக்கும்படியான நான்கு கொம்புகள் அதுல இசைவாக இருக்கிறது. இப்ப இந்த ஒரு பலிபீடத்தினுடைய அந்த மெட்டீரியல்ஸ், சீத்தி மரம் மற்றும் காப்பர் ஷீட், இது குறித்து மேலோட்டமான சில விஷயங்கள் மாத்திரம் பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். முதலாவது சீத்தி மரம் குறிக்குது. மரம் அப்படின்னாலே பொதுவாக அது அழியும் தன்மை கொண்டது, மார்டல் லைஃப். மரம் அப்படின்னாலே அது குவாலிட்டியான மரமும் கூட இருக்கு, சாதாரணமான மரம் கூட இருக்கு, நிறைய மரங்கள்ல வித்தியாசம் இருக்கு. இப்போ தேக்கு மரம், சந்தன மரம் போன்ற ஏராளமான மரங்கள் இருக்கு, சாதாரணமான முள் மரங்கள் கூட இருக்கு, மரங்கள்ல ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கு. அதுல இந்த சீத்தி மரம் தேக்கு மரம், இன்னும் வேதாகமத்தில் இடம்பெறக்கூடிய ஜீவதாறு மரம், கேதுரு கட்டைகள், வித்தியாசமான மரங்கள்லாம் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு நித்திய ஜீவனுக்குரிய பரிபூரணமான மனித தன்மையை அது அடையாளப்படுத்துகிறது. ஒரு பரிபூரண மனுஷனுக்குரிய தன்மைன்னு சொல்லும் பொழுது மரம் அப்படின்னாலே அது அழியக்கூடியதுதான். ஆனால் ஆதாம் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டார்? ஒரு நித்திய ஜீவனோடு, அதே நேரத்தில் பாவம் செய்தால் மரணம் வரும் என்கிற நிபந்தனையின் அடிப்படையில தான் ஆதாம் என்ன பண்ணப்பட்டார்? சிருஷ்டிக்கப்பட்டார். சோ சீத்தி மரம் குறிக்குது ஒரு பரிபூரணமான மனுஷீக தன்மையை. இப்ப அதன் மேல கவர் பண்ணப்பட்ட காப்பர் ஷீட், இதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்குது, இந்த பாடத்துல சொல்லணுமேங்கிறதுக்காக நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி மாத்திரம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்றேன். அப்ப காப்பர் ஷீட் எதை அடையாளப்படுத்துகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த காப்பரை தேவன் ஏன் ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தினார்? அது ஏன் எல்லா இடங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வெங்கலம் வெங்கலம் வெங்கலம்னு தமிழ்ல மொழிபெயர்ப்பாயிடுச்சு? இது என்ன காரணத்தினால மொழிபெயர்ப்பாயிடுச்சுன்னு சொல்லி போய் பார்க்கும்போது, இங்கிலீஷ் பைபிள்ல பிராஸ் அல்லது பிரான்ஸ் மொழிபெயர்த்துட்டாங்க. அப்ப பிராஸ் அல்லது பிரான்ஸ் போன்ற உலோகங்கள், கலப்பட உலோகங்கள், ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்ட அன்றைய காலகட்டத்தில் இந்த கலப்பட உலோகங்களுக்கு வேலை கிடையாது. அது மாத்திரமல்ல, இது கலப்பட உலோகம் என்கிற காரணத்தினால் மாத்திரம் தேவன் வந்துட்டு அதை கேர்ஃபுல்லா நம்ம தாமிரம்னு படிக்கணும் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. தாமிரத்தினுடைய தன்மை நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தின் சாயல் இருக்கும், தங்கம் எல்லோவா இருக்கும், மெஜாரிட்டி எல்லோ காணப்படும் தங்கத்துல. ஆனா காப்பர்ல போய் பாத்தீங்கன்னா ரெட் மெஜாரிட்டியா இருக்கும். அப்போ காப்பரை நல்லா பாலிஷ் பண்ணிட்டு தங்கத்துக்கு பக்கத்துல வச்சா தங்கத்தை போலவே இருக்கும். அப்போ தேவனுடைய திவ்ய சுபாவம் குறிக்குது கோல்டு, தங்கம். காப்பர் பக்கத்துல மனுஷன் தேவனுடைய சாயலின்படியே சிருஷ்டிக்கப்பட்டார் என்பதை காண்பிக்கவே தாமிரத்தை தேவன் அங்க பயன்படுத்துறோம். இப்ப ஏன் நம்ம கேர்ஃபுல்லா அதை வெங்கலம்னு படிக்க கூடாது அப்படின்னா, வெங்கலத்தினுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? வெளிரி போயிருக்கும், வெள்ள வெளியேனு இருக்கும். ரெட்ட தேவன் ஏன் அவ்வளவு கேர்ஃபுல்லா நம்மளை பார்க்க சொல்றான்னு சொல்லும் போது, அதாமா அப்படிங்கிற அந்த எபிரேய பதம், ஆடாம் இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம், தமிழ்ல ஆதாம்னு படிக்கிறோம், அதனுடைய பொருள் என்ன நம்ம பார்க்கிறோம்? செந்நிறமான சிவந்த மேனியுடைய. ஆதாமுக்கு என்னதான் பேர் வச்சு தேவன் அழைச்சாரு அப்படின்னா ரெட்டு. அதாவது ஆதாமுடைய அவருக்குள்ளாக ஊடுருவி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பிளட் வெளியே தெரியுமா? அந்த அளவுக்கு சிகப்பா இருந்தாராமா. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வீழ்ச்சி அடைந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட அவ்வளவு கலர்ஸ் இல்லைங்க. உள்ள ஓடக்கூடிய ரத்தத்தை பார்க்கும் அளவுக்கு அவ்வளவு செந்நிறமாக இருந்தபடியினால் அந்த அர்த்தமுடைய பெயரை தேவன் ஆதாமுக்கு வச்சார். இப்ப பாருங்க, தங்கம் தேவனை குறிக்குது, பிதாவாகிய தேவனுடைய திவ்ய சுபாவத்தை. தாமிரம் தேவனுடைய சாயலின்படியே உண்டாக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதாம் மற்றும் ஒவ்வொரு பரிபூர்ண மனிதர்களுக்கான அடையாளம் சொல்லலாம். இப்போ இந்த தாமிர பலிபீடம் ஏன் சீத்தி மரத்தால் செய்து காப்பர் சீட் கொண்டு மூடப்படணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதுவும் கூட ஒரு பரிபூர்ணமான மனுஷனை குறிக்குது. மரம் குறிக்குது அழியக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய பரிபூர்ணமான மனுஷன். காப்பர் சீட் குறிக்குது ஒரு நீதிமானுக்குரிய நிலைமையில் அவர் இருக்கிறார். யார் அந்த நீதிமான்? ஆதாமுக்கு அப்புறம் பூமியில் இருந்த அந்த ஒரு பரிபூர்ணமான மனிதன், தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஒரு நீதிமான் யாருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 13:10 வசனம், அங்க பவர் பாயிண்ட்ல இருக்காது, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அந்த பலிபீடத்தில் உள்ளவைகளை புசிப்பதற்கு கூடாரத்தில் வேலை செய்தவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய அந்த பலிபீடம் யாருங்க? சோ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரகார வாசலில் காணப்படக்கூடிய, வாசல்ல நம்ம என்ட்ரி ஆன உடனடியாக நம்ம கண் முன்னால் தட்டுப்படக்கூடிய அந்த பலிபீடம், நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய மீட்கும் பொருளை அடையாளப்படுத்துகிறது. பலிபீடம் அவருடைய பரிபூர்ணமான தன்மையையும், அதற்கு மேலாக தகனமாகி கொண்டிருக்கக்கூடிய மிருகத்தினுடைய உடல் எவ்வாறு கிறிஸ்து நமக்காக மீட்கும் பொருளானார் என்பதை நமக்கு அருமையாக அடையாளப்படுத்தி காட்டுகிறது. இது பலிபீடத்தை குறித்த ஓரளான ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா நமக்கு டைம் இல்லாதனால நான் அதிகமா அதை குறிச்சு பேச விரும்பல. இப்ப பாடத்துக்குள்ள போகலாம். பாடத்தினுடைய தலைப்பு பலிபீடத்தினுடைய கொம்புகள் தான். இப்ப பலிபீடம் யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ கொம்புகள் அதனுடைய பர்பஸ் என்ன? ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பலிபீடத்திற்கு, நான்கு திசைகளில் காணப்படக்கூடிய இந்த ஒரு கொம்புகளுக்கு என்னென்ன உபயோகம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூன்று விதமான உபயோகம் இருக்கு இந்த கொம்புகளுக்கு. பலிபீடம் பிரகார வாசலிலே காணப்படக்கூடிய இந்த ஒரு பலிபீடத்தை மூன்று விதமாக நம்ம அதனுடைய உபயோகங்களை பிரிக்கலாம், அந்த கொம்புகளை. முதல் உபயோகம் என்ன? சங்கீதம் 118:27.
பலியிடும் மிருகங்களை பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுதல்.
அது டைட்டில் சிஸ்டர், வசனத்தை வாசி.
கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார், பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள்.
எந்த ஒரு மிருகமும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலிபீடத்தில் தகனமாகதற்கு முன்பாக அல்லது பலி செலுத்தப்படுவதற்கு முன்பாக அந்த நாலு கார்னர்ல இருக்கக்கூடிய கொம்புகள்ல போய் அந்த மிருகத்தை முதல்ல கட்டி போட்டிருப்பாங்க. அதாவது இப்போ நாளைக்கு அந்த மிருகம் பலியாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு அந்த மிருகம் ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பலிபீடத்தின் கொம்புகள்ல அந்த மிருகத்தை கயிறினால் கட்டி போட்டிருப்பாங்க. இதை குறித்து ரசல் என்ன ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கறாங்கன்னு சொல்லி நமக்கு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கு அந்த விஷயம். மிருகத்தினுடைய பலி குறிக்குது பரிசுத்தவான்களுடைய கான்ஸ்கிரேஷன், பரிசுத்தவான்களுடைய அர்ப்பணிப்பு. ஆனால் நம்மளுடைய அர்ப்பணிப்பை பிதாவாகிய தேவனிடத்தில் நாம சமர்ப்பணம் செய்வதற்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனான ஒரு நெருங்கிய தொடர்பு நாம் பெற்றிருக்கணும். அதாவது அந்த பலிபீடத்தின் கொம்புகள்ல அந்த கயிறுகளை கட்டி போடுவது எதை குறிக்குது அப்படின்னா, கர்த்தருடைய ரத்தத்தின் மூலமாக முன்கூட்டியே நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கணும் அல்லது கர்த்தரிடத்தில் ஒரு நெருங்கிய உறவில் காணப்படணும். அப்ப யாருடைய பலியை பிதாவாகிய தேவன் அங்கீகரிக்கிறார்? ஒரு விசுவாசிகளுடைய பலியவா அல்லது அர்ப்பணித்தவர்களுடைய பலியவா அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் ரசல் ஒரு கேள்வி எழுப்புறார். நமக்கு முன்னதாக தேவன் நம்ம கிட்ட அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறாரா அல்லது நீதிமானாக்கப்படுதலை எதிர்பார்க்கிறாரான்னு கேட்கிறார். அப்போ அநேகருடைய பதில் அதுல என்னவா இருந்திருக்குன்னா, முதல்ல தேவன் நம்ம கிட்ட நீதிமானாக்கப்படுதலை தான் எதிர்பார்க்கிறான்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு பிரதர் கொடுக்கக்கூடிய சுவாரஸ்யமான பதில் என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது, முதல்ல பிதாவாகிய தேவன் நம்மளிடத்துல அர்ப்பணிப்பை தான் எதிர்பார்க்கிறார், அர்ப்பணிப்பு இருக்கிறவர்களை தான் நீதிமானாக்கிறார், அதற்கப்புறம் அவர்களை அர்ப்பணிப்பு செய்ய வைக்கிறார் சொல்றார். யாரிடம் அர்ப்பணிப்பு சிந்தை காணப்படுகிறதோ அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் ஜஸ்டிபிகேஷன். அவர்களுக்காகவே இந்த சுவிசேஷகத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியத்துக்கு பேர் தான் நீதிமானாக்கப்படுதல். இப்போ அந்த பலிபீடத்தின் கொம்புகள்ல கட்டப்படக்கூடிய மிருகம் எதை குறிக்குதுன்னா, ஆல்ரெடி முன்கூட்டியே ஒரு ஆயத்த நிலைமையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய அர்ப்பணிப்பின் சிந்தையை அது காண்பிக்கிறது. அந்த ஒரு ஆயத்தம் இருந்து அந்த பலிபீடத்தோட ஒரு நெருங்கிய ரிலேஷன்ஷிப், கர்த்தருடைய திரு ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்பட்ட அந்த ஒரு சுத்திகரிப்பு உடையவர்கள் மாத்திரமே அடுத்து பலியாக முடியுங்கிறதை காண்பிக்குது. இது பலிபீடத்தினுடைய முதல் உபயோகம். மிருகங்களுடைய பலிகளை அங்க கட்டி போடுறாங்க பலியாவதற்கு முன்பாக. இப்போ பலிபீடத்திற்கான இரண்டாவது உபயோகம் குறித்து நம்ம வாசிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அது நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, யாத்ராகமம் லேவியராகமம் 8:14-15.
பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிராயசித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தம் படுத்தினான்.
இங்க நம்ம பார்க்கிறோம் ஒரு காளை கொல்லப்படுகிறது. அந்த காளையினுடைய ரத்தத்தை எடுத்து மோசே தன்னுடைய விரலினால் அந்த நான்கு கொம்புகளிலும் பூசுகிறார். மீதமான ரத்தத்தை பலிபீடத்திற்கு அடியிலே ஊற்றுகிறார். இது டேபர்நேக்கல் சேடோஸ், அந்த நிழலான ஆசரிப்பு கூடாரம் புத்தகத்திலேயே இருக்கக்கூடிய விஷயம். நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. அதுல நம்ம போய் பார்க்கும்போது பிரதர் ரசல் அருமையாக எழுதியிருக்கிறார், மோசே இந்த இடத்துல குறிக்கிறார் பிதாவாகிய தேவன். மோசேயுடைய விரல் நியாயப்பிரமாண தீர்ப்பை எழுதியதை குறிக்குது. காளையினுடைய பலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரான்சம், ஈடுபலி. இப்ப காளையை கொல்றது யார் செய்யறாங்கன்னா, மோசே செய்யறார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த மனுக்குலத்திற்காக கொடுத்தார் என்பதை அது காண்பிக்கிறது. இப்ப ஏன் மோசேயினுடைய விரல்லையே எடுத்து அந்த இரத்தத்தை பூசணும் அப்படின்னா, இந்த நியாய பிரமாணத்தை கொடுத்தவர் பிதாவாகிய தேவன், அதை நிவர்த்தி செய்கிற வேலையையும் அவரே செய்கிறார் தன்னுடைய சொந்த ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தின் மூலம். அப்ப மோசேயினுடைய விரல் நியாய பிரமாணத்தை எழுதியதை காண்பிப்பது போல பிதாவாகிய தேவனே அதற்கான நிவர்த்திக்காக தன்னுடைய குமாரனையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதையும் காண்பிப்பதாக அங்கு கூறுகிறார். பிறகு அந்த பலிபீடத்தினுடைய நான்கு டைரக்ஷன்ல பூசப்பட்ட அந்த ஒரு ரத்தம் எதை அடையாளப்படுத்துகிறது? ஏன் நான்கு டைரக்ஷன்ல பூசணும்னு சொல்லும் பொழுது பூமியில் இருக்கக்கூடிய நான்கு திசைகளை அது நமக்கு காண்பிக்கிறது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய நான்கு திசைகளையும் சொந்த குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலியின் மூலமாக மாத்திரமே பிதாவாகிய தேவன் மீட்பதற்கு சித்தமாக இருக்கிறார். வேற எந்த ஒரு வழிமுறையும் அவர் பின்பற்றுவதில்லை என்பதை அது காண்பிக்கிறது. பூமியில் இருக்கக்கூடிய நான்கு திசைகள் காண்பிக்கிறது எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஆதாமுடைய சந்ததிகளை. அவர்களை மீட்பதற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய பலி ரத்தம் சிந்ததல் இல்லாமல் வேற எந்த வழிமுறையையும் பிதாவாகிய தேவன் பின்பற்றுகிறது இல்லை என்பதை இந்த விஷயம் அருமையாக காண்பிக்கிறது. ஏன் பூமி கடியில ரத்தத்தை மோசே ஊத்தினார் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு பியூட்டிஃபுல்லா பிரதர் ரசல் அங்க சொல்லும் பொழுது, ஆதாம் மாத்திரம் சபிக்கப்படல, ஆதாமுடைய சந்ததி அவருடைய பிள்ளைகள் மாத்திரம் இந்த ஒரு தண்டனைக்குள்ளாகல, மாறாக ஆதாம் நிமித்தம் பூமியும் சபிக்கப்பட்டது. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அது இனி முன்போல் தன்னுடைய பலனை கூடாது, அது முள்ளும் கொறுக்கும் முளைப்பிக்கும். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலியின் மூலமாக மனுக்குளம் சீரடைகிறது மாத்திரமல்ல, எல்லா விதமான இழந்து போன சந்தோஷ சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, சபிக்கப்பட்ட பூமியும் நிலைமாறப் போகிறது என்பதற்கு அடையாளமாகவே மீதமாக இருந்த இரத்தத்தை பூமிக்கடியிலே ஊற்றுகிறார். இப்போ இது பலிபீடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது உபயோகம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு என பாவ நிவர்த்தி செய்யும் போது குறிப்பாக ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா பணிமூட்டுகளையும் ரத்தத்தை தெளிச்சிட்டு கொம்புகள் மேல முழுக்க அந்த ரத்தத்தை பூசும் பொழுது அந்த கொம்பை பார்க்கும் பொழுது ஒரு மரியாதை, ஒரு பயபக்தி ஏற்படுமா, அவ்வளோ ஹானரா இருக்குமா. கொம்பு அப்படின்னாலே ஒரு ஒரு பயபக்திக்குரிய விஷயம் இல்லைங்களா, ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்ப கொம்பு எதனை அடையாளப்படுத்துதுன்னா வல்லமை. இப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இந்த மனுக்குளம் முழுவதையும் மீட்கிறதுக்கு, பூமி முழுவதிலும் இருக்கக்கூடிய சாபத்தை நீக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதை தவிர வேற எந்த விதமான ஏற்பாடும் பிதாவாகிய தேவன் செய்யவில்லை. இன்னைக்கு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது ஒரு கிருபையின் சந்தர்ப்பம். அப்போ அந்த ரெட் கலர்ல அந்த கொம்பு நாலு டைரக்ஷன்ல பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் வருடம் முழுவதும் செய்யக்கூடிய பாவங்கள் தவறுகளுக்கெல்லாம் அந்த கொம்பை பார்த்து, அதிலே பூசப்பட்ட அந்த ஒரு காளையினுடைய ரத்தத்தை பார்த்து பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பாவ நிவாரண பலியை மன்னித்தது போல முழு உலக பாவமும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலியின் மூலமாக உண்டாயிருக்கக்கூடிய வல்லமையின் மூலமாக விடுவிக்கப்பட போகிறது. இது கொம்புகளின் இரண்டாவது உபயோகம். இப்பதான் நம்ம பாடத்துக்குள்ள போறோம். இந்த பலிபீடத்தின் கொம்புக்கு மூன்றாவது ஒரு உபயோகம் இருக்கிறது. அது நம்ம எங்க வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? யாத்ராகம புஸ்தகம் 21 அதிகாரம் வசனம் 12 தொடங்கி 14 முடிய.
ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன். ஒருவன் பதிலிருந்து கொல்லாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொண்டால் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொண்டு போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்துக் கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும்.
பார்க்கிறோம் இந்த ஒரு வசன பகுதியில் ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன். ஒருவன் பதிவிருந்து கொள்ளாமல் தேவ செயலாய் அப்படிங்கிறது யதார்த்தமா தற்செயலாய் நடக்கக்கூடிய விஷயம். தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். இந்த வரைக்கும் இந்த வசன பகுதிகள் குறிப்பிடக்கூடிய உண்மை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கொலை என்பது யதார்த்தமாக நடக்குது இல்லைங்களா? அப்படிப்பட்ட யதார்த்தமாக நடந்துடுற கொலை, அதை செய்துட்ட மனிதர்கள் திட்டமிட்டு செய்யாத காரணத்தினால அவங்க குற்றவாளிகளா நிரபராதியா? கொலை யதார்த்தமா நடக்குது, அதை செய்யற மனிதர்கள் நிரபராதியா குற்றவாளியா? யதார்த்தமா நடந்தா நிரபராதிங்க. அவங்க அப்படிப்பட்டவர்களுக்காக தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த மாதிரியான நிரபராதிகள், அதாவது தெரிந்து மனப்பூர்வமாக கொலை செய்யாத அந்த ஒரு குற்றவாளிகள் ஓடி போய் சேரும்படி அவர்களுக்காக பட்டணத்தை ஏற்படுத்தும்படி சொல்றார். ஆனால் அந்த மனிதன் பிளான் பண்ணி ஒருவேளை கொலை செய்திருந்தார் அப்படின்னா, அவனை என்னுடைய பலிபீடத்தில் இருந்தும் பிடித்துக் கொண்டு போய் என்ன பண்ணணும், கொலை செய்யணும். இப்ப கொம்புகளுக்கு மூன்றாவது உபயோகம் பத்தி தான் நம்மளுடைய பாடம். என்னதான் இங்க தேவன் நமக்கு சொல்ல வரார், கொம்புகளையே ஓடி போய் ஒரு குற்றவாளி பிடிக்கணும். அப்ப அந்த கொம்புகளுக்கான ஒரு மரியாதை நம்ம பார்த்துட்டோம், அது மன்னிக்கும் வல்லமை கொண்டது. இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில மன்னிப்பின் ஒரு சின்னம்னு கூட சொல்லலாம். அந்த ரத்தம் பூசப்படும் பொழுது, அந்த கொம்பை பார்க்கும் பொழுது, அவர்கள் செய்த பாவத்திற்கு பிதாவாகிய தேவன் அந்த கொம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் மூலமாக அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறார். இப்ப அதே போல ஒரு கொலை குற்றவாளி ஓடி போய் அவர் கொம்பை பிடிக்கிறார், கொலை செஞ்சார், பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சார், அவர் நிரபராதியா அல்லது மனப்பூர்வமான கொலை செய்த குற்றவாளியா என்று விசாரிக்கப்படுகிறது. விசாரணை செய்த பிறகு ஒருவேளை இவர் தெரியாமல் கொலை செய்திருந்தார் அப்படின்னா, அவரை ஒரு பட்டணத்துக்கு அனுப்புவாங்க, அடைக்கல பட்டணம் அதுக்கு தாங்க பேர். ஆனா இவர் சதி மோசம் செஞ்சு திட்டம் போட்டு பிளான் பண்ணி செஞ்சிருந்தார் அப்படின்னா, இவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த எதிராளி கையில, யார இவர் யார் பழிவாங்க தேடுறாங்களோ அந்த மனுஷன் கையில கொலைக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. இப்ப இதை குறிச்சு நம்ம விரிவா படிக்க போறோம். எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, எண்ணாகம புஸ்தகம் 35 அதிகாரத்தில் 10 நம்ம 28 முடிய நம்ம வாசிக்க வேண்டியது இருக்கு. ஆனா முதலாவது 10 வசனம் 15 முடிய வாசிக்கலாம்.
நீ இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள்.
பாருங்க, தேவன் எவ்வளவு ஒரு ஞானமுள்ளவரும் இரக்கமுள்ளவருமா இருக்கிறார் பாருங்க. கொலை எல்லாமே கொலைதான், ஆனா கைப்பிசகாய் செய்யற கொலை இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷர்களுக்காகவே ஒரு 6 பட்டணங்களை என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, தேசம் பங்கு போடும் போதே சொல்றார். எப்படி பங்கு போடணும்னா, யோர்தானுக்கு இந்த புறம் 3, யோர்தானுக்கு அந்த புறம் 3. 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களா இருக்கணும். கண்டினியூ பண்ணுங்க வசனத்தை.
கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களா இருக்க கடவுது. நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும்.
பாருங்க, அவங்களுடைய தேசத்துல 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களா இருக்கணும். அப்புறம்
யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களையும் கானான் தேசத்தில் 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும்.
ஒருவேளை ஊருக்கு வெளியில கொலை நடந்துருச்சு அப்படின்னா, அவர் ஊருக்குள்ள ஓடி வர்றதுக்குள்ள பிரச்சனையா இருக்கக்கூடாது. அதனால யோர்தானுக்கு அந்த பக்கம் 3, யோர்தானுக்கு இந்த பக்கம் 3. அப்புறம்
அவைகள் அடைக்கல பட்டணங்களாம். கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடி போய் இருக்கும்படிக்கு.
அந்த யாருக்கு மட்டும்தான் வாய்ப்பு? கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் மாத்திரம் ஓடி போயிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. அப்புறம்
அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும்.
இது இஸ்ரேலர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரேலரோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்நியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் கூட இந்த சட்டம் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்புறம்
ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்து போனால்.
இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றார். துணிகரமான கொலைனா என்ன? கைப்பிசகா கொலை செய்யறதுக்கு தான் இப்ப அடைக்கல பட்டணம். இப்போ இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் வேணும்னே ஒருத்தர் பிளான் பண்ணி கொலை செஞ்சுட்டு இந்த 6 பட்டணங்கள்ல எதுலயாவது போய் தங்கிட்டார்னா, அப்ப அவர் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் விசாரணை வைக்கப்படுகிறது. இப்போ 16 வசனத்திலிருந்து நம்ம பாக்குறோம், ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்து போனால். எவ்வளவு தெளிவா தேவன் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு பாருங்க, சும்மா தப்பிச்சிட முடியாது. அந்த கொலைகளை கூட விவரிக்கிறார் பாருங்க, படிங்க.
வெட்டினவன் கொலை பாதகனாய் இருக்கிறான், கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எரிகிறதுனாலே அவன் செத்து போனால் கல்லெறிந்தவன் கொலை பாதகனாய் இருக்கிறான், அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால் அவன் செத்து போனால் அடித்தவன் கொலை பாதகனாய் இருக்கிறான், கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும்.
பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கல் எடுத்து அடிக்கிறது, வேணுமுனே கோடாரி எடுத்து வெட்டுறது, அதாவது இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, அவர் தெரிஞ்சு பழிவாங்கும் உணர்ச்சியோடு செய்த கொலைகளை குறிப்பிடுகிறது. இப்போ அதே நீங்க வசனம் 26 கண்டினியூ பண்ணுங்க.
ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடி போயிருக்கிற அடக்கில பட்டணத்தின் எல்லை விட்டு வெளிப்பட்டிருக்கும் போது,
சிஸ்டர் 22 வாசிங்க, 22
ஒருவன் பகையொன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விட பண்ணதினாலும் பதுங்கி இராமல் யாதொரு ஆயுதத்தை
பாருங்க, தெளிவா கொடுக்கிறார். ஒரு மனுஷன் செத்து போறார், ஒருத்தர் கொலை செய்தார், இவருக்கும் அவருக்கும் பகை ஏதாவது இருக்கா, அல்லது பதிவிருந்து கொலை செய்தாரா அப்படின்னா, திட்டம் போட்டு பிளான் பண்ணி சூட்சமம் பண்ணி அவரை கொலை செய்திருக்கிறாரா? இதெல்லாம் பாருங்க, அருமையான நியாய விசாரிப்புகள் நடந்திருக்கு அந்த நாட்கள்ல. யதார்த்தமான கொலைகள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அல்லது பதிவிருந்து கொலை செய்வது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த நியாய சபை கூடும், அன்றைய நாளில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் கூடி, ஜனத்தின் மூப்பர்கள் எல்லாம் கூடி, இந்த மனுஷனை இவர் கொன்றிருக்கிறார், ஆனா தற்செயலா நடந்ததாக சொல்றாரு, இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது முன்விரோதம் இருந்ததா, இரண்டு பேருக்கும் ஏதாவது குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துச்சா, அல்லது சொத்து தகராறு நிலத்தகராறு ஏதாவது இருந்துச்சா, எங்கேயாவது ஏதாவது காரணத்தை முன்னிட்டு இரண்டு பேரும் சண்டை பண்ணிருக்கிறாங்களா இதுக்கு முன்பாக, இப்படி எல்லாம் யோசிப்பாங்க உட்கார்ந்து. அப்படி பார்க்கும்போது யதார்த்தமான கொலை அப்படின்னா, அதுக்கு முன்பாக அவர்களுக்குள் எந்த விதமான பகைகள், விரோதங்கள், சண்டைகள், இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்துச்சுன்னா அந்த கேஸை வந்துட்டு ரொம்ப ஆழமாக அங்க விசாரிப்பாங்க. அப்போ இவர் செய்திருக்கிறது வந்து ஒரு யதார்த்தமா செஞ்ச மாதிரி தெரியலையே, திட்டம் போட்டு பண்ணிருக்கிற மாதிரி இருக்குது, பதிவிருந்து பண்ணிருக்கிற மாதிரி இருக்குதுங்கிறதெல்லாம் தெளிவான விசாரணை இங்க நடக்கும். அதுதான் நம்ம இந்த வசன பகுதியில் பாடிக்கிறோம். திரும்ப படிங்க நீங்க 22-23 வாசிங்க.
அவனுக்கு பகைஞனாய் இராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில், ஒருவனை கொன்று போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதினால் ஆயினும் அவன் செத்து போனால், அப்பொழுது கொலை செய்தவனையும் பழி வாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரித்து
பாருங்க. ஒருத்தர் கல்லை யதார்த்தமா தூக்கி போட்டிருக்கிறார், இவர் மேல பட்டுருச்சு, அவர் செத்து போயிட்டார், இதுக்கு இவர் என்ன பண்ணுவார்? இதை இந்த எண்ணாகம புஸ்தகத்தை விட இன்னும் சில விளக்கமாக உபாகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 19 அதிகாரம் வசனம் 4-6 வரைக்கும் வாசிங்க.
கொலை செய்து அங்கே ஓடிப்போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யாரென்றால், தான் முன்னே பகைத்திராத பிறனொருவனை மனதறியாமல் கொண்டவன் தானே.
அந்த வார்த்தை அன்றின் கொலை செய்து அடைக்கல பட்டணத்துல ஓடி போய் தங்கி தப்பிக்கணுங்கிறது யார் மட்டும்தான் அப்படின்னா, தான் முன்பு பகைத்திராத ஒருவனை கொலை செய்தவன் தான். அப்புறம்
ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோட காட்டில் போய்,
இங்க பாருங்க தெளிவா கொடுக்கிறார், ஒருவன், இது ஒரு உதாரணம், ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோட காட்டுக்கு போகையில்,
மரத்தை வெட்ட தன் கையில் இருந்த கோடாரியை ஓங்கும் போது,
மரத்தை வெட்ட யதார்த்தமாக தன்னுடைய கரங்களில் இருக்கக்கூடிய கோடாரியை ஓங்கும் பொழுது,
இரும்பானது காம்பை விட்டு கலந்து,
எவ்வளவு அழகான எக்ஸ்பிளைன் பாருங்க, இரும்பானது காம்பை விட்டு யதார்த்தமா உருவி போய் ஒருத்தர் தலையில அடிச்சுட்டு அவர் செத்து போயிட்டார், இது கொலையா? அதான் நம்ம ஆதார வசனத்துல படிச்சோம், தேவ செயலாக நடைபெறுகிற கொலையும் உண்டு, பதிவிருந்து செய்யற கொலை. அப்ப எது தேவ செயல் அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த மனுஷன் அன்றைய தினம் சாகணும்னு இருக்கு, அதுக்கு இந்த மனுஷன் காரணம் இல்ல, கையில் இருந்த கோடாரியில் இருந்து காம்பு உருவிட்டு போய் அவரை மண்டையில் அடிச்சு என்ன பண்ணிடுச்சு, செத்துறார். கண்டினியூ பண்ணுங்க.
மற்றவன் மேல் பட்டதனால் அவன் இறந்து போனால், இரத்த பலிக்காரன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை வழி தூரமா இருக்கிறதுனாலே பின் தொடர்ந்து பிடித்து அவனை கொன்று போடாத படுக்கி இவன் அந்த பட்டணங்கள் ஒன்றில் ஓடி போய் உயிரோடு இருப்பானாக.
என்னன்னா, செத்து போன மனுஷனுடைய சொந்தக்காரருக்கு வந்து நீதி நியாயங்கள் அந்த இடத்துல தேவையில்லை, என்னுடைய அண்ணன் தம்பியே யாரோ ஒருத்தரை கொண்டுட்ட நீ, எனக்கு தேவை பதிலுக்கு உன்னுடைய உயிர் அப்படின்னு இவரை துரத்தினார்னா என்ன பண்ணுவார், தலை தெரிக்க ஓடணும் இல்லீங்களா? அப்படி ஓடும் போது இவருடைய சொந்த ஊருக்கு போறதுக்குள்ள அந்த மனுஷன் அவர் என்ன பண்ணிருவாரு, பிடித்து கொலை செய்திருவார். அதற்காக யோர்தானுக்கு அந்த புறம் 3 பட்டணம், யோர்தானுக்கு இந்த புறம் 3 பட்டணம், 6 பட்டணங்களை ரொம்ப சேஃப்டியா நிரபராதிகளை காப்பாத்துறதுக்காக தேவன் கொடுத்திருந்தார். வசனம் நீங்க 11-13 வரைக்கும் வாசிங்க. 11-13
ஒருவன் பிறரொருவனை பகைத்து அவனுக்கு பதிவிருந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவன் சாகும்படி அவனை அடித்து இந்த பட்டணங்களில் ஒன்றில் ஓடி போயிருப்பானாகில் அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் ஆள் அனுப்பி அங்கே இருந்து அவனை கொண்டு வரும்படி செய்து அவன் சாகும்படிக்கு அவனை இரத்தப்பழி வாங்குகிறவன் கையில் ஒப்பு கொடுக்க கடவன்.
ஒருவேளை இது திட்டமிடப்பட்ட கொலையாக இருந்தால், சதி செய்து மனப்பூர்வமாக இவர் கொலை செய்திருப்பாரானால், நியாயப்படி விசாரித்து என்ன செஞ்சிருவாங்கன்னா, பழிவாங்குகிற மனிதன் கையிலேயே இந்த மனுஷனை ஒப்பு கொடுத்துருவாங்க. விசாரிச்சு தண்டனை உறுதியாயிருச்சு அப்படின்னா தண்டிக்கிற உரிமை எதிராளிகள்ட்டே கொடுத்துருவாங்க. அந்த மனுஷன் அந்த அடைக்கலை பட்டணத்தில் இருக்க முடியாது. ஆனால் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்ட மனிதனை எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க மீண்டும் மேல வாங்க, அந்த யாத்திராகம புஸ்தகத்துக்கு, என்னாகம புஸ்தகத்திற்கு 26 வசனத்திலிருந்து வாசிங்க.
ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடி போயிருக்கிற அடைக்கல பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும் போது பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால் அவன் மேல் இரத்த பழி இல்லை.
என்ன இங்க நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒருவர் நிரபராதி என்று நியமிக்கப்படும் பொழுது அந்த ஆலோசனை சங்கத்தார் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மனுஷனை அந்த கொலைபாதகனுடைய கையில ஒப்பு கொடுக்காமல் இவர் தெரிந்து கொலை செய்யாத காரணத்தினால அந்த அடைக்கல பட்டணத்திலேயே இவர் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, நியாயப்படி சொல்லணும்னா அது ஒரு சிறை வாழ்க்கை மாதிரிதான். சிறை வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய சிறைவாசம் மாதிரி நினைச்சிட வேண்டாம். ஒரு சிட்டி, அந்த சிட்டி அந்த பார்டரை விட்டு இந்த மனுஷன் வெளியில வரக்கூடாது. அவருக்கு அங்க எல்லா உடைமைகளும் கிடைக்கும். ஆனா தன்னுடைய சொந்த பட்டணத்துக்கு அவர் வரக்கூடாது. எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வசனம் நீங்க வாசிங்க 26 இருந்து.
ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடி போயிருக்கிற அடைக்கல பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும் போது பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால் அவன் மேல இரத்த பழி இல்லை.
ஒருவேளை இந்த அடைக்கல பட்டணத்துக்குள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்ட அந்த மனிதன் வெளியே வந்துட்டார் அப்படின்னா, பழி வாங்குகிறவன் அவரை கொலை செய்தார்னு வச்சுக்கோ, அதுக்கு எந்த விதமான கேள்வியும் கிடையாது. தாராளமா கொண்டு போட்டுடலாம். ஏன் அப்படின்னா, இவருக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்க எது வரைக்கும் அந்த அடைக்கல பட்டணத்துல இருக்கணும்? பின்னாடி வாசிக்கிறோம், வாசிங்க.
கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும்.
எது வரைக்கும் லிமிட் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த நாள்ல எந்த பிரதான ஆசாரியன் பரிசுத்த அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பெற்றிருக்கிறாரோ அந்த பிரதான ஆசாரியன் மரணம் அடைற வரைக்கும் இந்த மனுஷன் அடைக்கல பட்டணத்துக்குள்ளதான் இருக்கணும். சரி, இவரு வாங்குற தண்டனைக்கும் பிரதான ஆசாரியின் உயிரோடு இருக்கிற காலகட்டம் வரைக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி ஒரு சம்பந்தம் இல்லாத லிங்க் மாதிரி நமக்கு தோணுது இல்லைங்களா? நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதற்கு இடைப்பட்ட காலத்துல எங்கேயாவது இவர் வெளிப்பட்டார் அப்படின்னா, இவர் நிரபராதியாவே இருந்தாலும் பழி வாங்க இவரை என்ன பண்ணிக்கலாம், கொலை செய்திடலாம். அதற்கு எந்த விதமான விசாரணையும் இல்ல. இதுதான் அங்க நிழல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தெரிந்து செய்யும் கொலை, தெரியாமல் செய்யும் கொலை, பதிவிருந்து செய்யும் கொலை, தேவ செயலாக நடைபெறும் கொலை, அல்லது தற்செயலாக நடைபெறும் கொலை என்று சொல்லலாம். இப்போ இதனுடைய ஆவிக்குரிய விளக்கங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அடைக்கல பட்டணம் என்பது என்ன, பலிபீடம் என்பது என்ன நம்ம பார்த்துட்டோம். அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்துட்ட பலிபீடம் ஈடுபலியை குறிப்பிடுகிறது. இப்ப ஓடி வந்து அந்த கொம்புகளை பிடிக்கக்கூடிய அந்த மனிதன் யார்? அந்த மனிதனை நன்கு விசாரணை செய்கிறார்களே, அந்த விசாரணை ஆவிக்குரிய விளக்கம் என்ன? அந்த மனிதனை விசாரித்த பிறகு அடைக்கல பட்டணத்துக்கு அனுப்புறாங்களே, அந்த பட்டணம் என்ன? அந்த மனுஷன் ஏன் பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிட்டிக்குள்ள இருக்கணும்? வெளியில வந்தா ஏன் இந்த மனுஷன் அவரை கொண்டு போட்டுடலாம்? அதுக்கப்புறம் ஏன் விசாரணை இல்லை? இப்படிப்பட்ட சம்பவம் ஏதாகிலும் பைபிள்ல நடந்திருக்குதான், அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப முன்னதாக நம்ம பார்க்கிறோம், பலிபீடம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, நமக்காக ஈடுபலி கொடுத்துட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து, இப்ப ஓடி வந்து பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்த அந்த மனிதன் யார்? அந்த மனிதன் யார் அப்படின்னா, இன்றைக்கு விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குறிப்பிடலாம். ஒரு மரண பயத்துல ஓடி வந்தோம், நம்மளை ஒரு விரோதி துரத்தினார், இந்த உலகத்தினுடைய பாவம் சாபம் மரணம் திகில் துக்கம் நம்பிக்கையின்மை, பாவம் நிவர்த்தி இல்லாத நிலைமை, பயம் விரட்டுச்சு நம்மள. மரணத்திற்கு அதிகாரியாகிய சாத்தான் நம்மளை துரத்திட்டு இருந்தார். எந்த வழியும் தெரியல. பல்வேறு நம்பிக்கைகள், பலவிதமான பிலிவிலிருந்து நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஆனால் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காகவும் மரித்தார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுங்கிற அந்த நம்பிக்கைக்குள்ளாக வந்தோமோ, அன்றைக்கு பிதாவாகிய தேவனையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் பகுத்தறிய தெரியாவிட்டாலும் கூட அன்றிலிருந்து நாம் நீதிமான்கள். அது ஒரு டெம்பரரி நிலைமை, தற்காலிகமான நீதிமானாக்கப்படுதலுக்குள்ளாக அந்த நேரத்தில் நம்ம வர்றோம். இப்போ கொம்புகளை நம்ம வந்து பிடிக்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளை விசாரணை செய்கிற அந்த நியாயாதிபதி யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் பிதாவாகிய தேவன். இன்னும் சொல்ல போனா பிதாவாகிய தேவன், ஏன்னா பலிபீடம் கர்த்தர் இயேசு விசாரணை செய்யறார். ஹூ ஆர் யூ? யார் நீ? எங்கிருந்து ஓடி வர்ற? ஏன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்ச? தேவனே, நாங்கெல்லாம் ஆதாமுக்குள் பாவிகள், எங்களுக்கு போக்கடம் தெரியல, பல்வேறு நம்பிக்கைகள் வச்சிருந்தோம், ஆனா எதுலையும் எங்களுக்கு விடுதலை கிடைக்கல. ஆனா ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கு, ஜீவ மார்க்கம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை விசுவாசிப்பதன் மூலம், அந்த ஈடுபலியை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மாத்திரமே எங்களுக்கு கிடைக்கும். நாங்க நம்பிக்கை வச்சோம், கொம்பை வந்து பிடிச்சோம். ஓகே, கொம்பை பிடிப்பதன் மூலமா உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீதிமானாக்கப்படுதல் வேணும் தேவனே. சரி, நீதிமானாக்கப்பட்டா என்ன பண்ணுவ? மறுபடியும் உலகத்துக்குள்ளே போறேன் அப்படி இல்ல. நீங்க என்னை நீதிமானாக்கிட்டா, இந்த நீதிமானாக்கப்படுதலை நான் அர்ப்பணிக்கிறேன். எதுக்குதான் நீங்க என்னை நீதிமானாக்குறீங்களோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கே பதிலுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அர்ப்பணிச்சிடுறோம். ஓகே, தேவன் சொல்றார், அப்ப நீ என்ன பண்ணு? உன் சொந்த ஊருக்கு போகாத. போனா எதிராளி மறுபடியும் உன்னை என்ன பண்ணிடுவான்? கொலை செஞ்சிருவான். நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய பட்டணத்துக்குள்ள நீ உள்ள போ, சேஃப்டி ஆயிரு. இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒருவேளை நீ வெளியே வந்தா எதிராளி உன்னை கொண்டு போட்டுருவான். இப்ப அடைக்கல பட்டணம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? பலிபீடம் இப்ப வரைக்கும் பிரகாரத்தில் விசாரணை நடக்குது. சொந்த பாவிகளா நம்ம, மனப்பூர்வமான பாவிகளா, அல்லது ஆதாமுக்குள் வந்த பாவிகளாங்கிற விசாரணை போயிட்டு இருந்துச்சு. விசாரணை முடிஞ்சிச்சு. எப்ப முடிஞ்சிச்சுன்னா, நம்ம எப்ப ஆதாமுக்குள் பாவிகள்னு தீர்மானமாச்சோ அங்க விசாரணை முடிஞ்சு. உண்மையிலேயே நீங்க நிரபராதிதான். சொந்த பாவத்தின் நிமித்தம் நீங்க ஓடிட்டு இருக்கல, பிறவி பாவத்தின் நிமித்தமே ஓடிக்கொண்டிருந்தீங்கள். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீதிமானாக்கப்பட்டீர்கள். இப்ப சொந்த ஊருக்கு போறது எதை குறிக்குது அப்படின்னா, விசுவாசித்தால் மாத்திரம் பத்தாது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டபடினால் நம்மளுடைய பிதாவாகிய தேவனிடத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சமாதானம் பெற்றிருக்கிறீர்கள். எதற்காக இந்த ஜஸ்டிபிகேஷன்? எதற்காகனா, பிதாவாகிய தேவனிடத்தில் சமாதானம் பெறவே. அந்த சமாதானம் எதுக்கு அப்படின்னா, அந்த சுவிசேஷ யுகத்தில் எல்லாருக்குமானது இல்ல, ஒரு சிறு கூட்டம் தேவனுடைய சித்தம் செய்வதற்காக, தேவகுமாரனுடைய அடிச்சுவட்டை ஃபாலோ பண்ணி போறதுக்காக வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாவியோடு தேவன் தொடர்பு கொள்ள மாட்டார். எனவே அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதே இந்த நீதிமானாக்கப்படுதல். இப்ப விசாரணை நடந்து நம்மளை அனுப்பி வைக்கக்கூடிய இந்த அடைக்கல பட்டணம் குறிக்குது. வசனம் வாசிங்க, சங்கீதம் 91 வசனம் 1-4.
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
உன்னதமானவரின் மறைவு தாங்க நமக்கு கிடைச்சிருக்கிற அடைக்கல பட்டணம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன். படிங்க வசனத்தா.
நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம்,
அடைக்கலம், அப்புறம்
என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
அப்புறம்
அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும்,
அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும்,
பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார்.
சங்கீத பகுதிகளை முழுவதும் நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் இப்ப கமாண்ட்ஸ் பார்த்து பார்க்க முடியாது. சுருக்கமாக சொன்னால், யாரெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்தவர்களாக இன்னைக்கு ஓடி வந்திருக்கிறோமோ, நம்ம எல்லோருக்கும் சங்கீதம் 91 ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உண்டு. பலத்த பாதுகாப்பு இருக்கிறது. என்ன வார்த்தை குறிப்பிடாரு பாருங்க, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். யாருங்க வேடன்? கண்ணி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறார் நம்மள. இப்போ எப்ப அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே வருவாங்க புடிச்சுக்கலாம். ஏன்னா அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும், பிரதான ஆசாரியன் மரணம் அடைகிற வரைக்கும் இருக்கணும், அது வரைக்கும் தான் இவங்களுக்கு சேஃப்டி. எப்போ அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே வராங்களோ அப்ப உயிருக்கு உத்தரவாதம் அல்ல. இப்ப உடன்படிக்கை நிபந்தனை கூட நமக்கு என்ன? பிரதான ஆசாரியனுடைய டெத் எதை குறிக்குது? பிரதான ஆசாரியன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அவருடைய பாடி தான் நம்ம. நம்மளுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றும் வரைக்கும் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போக கூடாது. நம்மளுடைய கான்ஸ்கிரேஷன் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம மீண்டுமாய் விட்டு வந்த உலகை நம்ம திரும்பி பார்க்க கூடாது. ஒரே நம்பிக்கை, ஒரே நோக்கம் தான் நமக்கு இருக்கணும். அப்ப இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக வந்து ஏராளமான வாக்கு தத்தங்களையும் வாக்குறுதிகளையும் தேவ நம்பிக்கைகளையும் விசுவாசத்தையும் இறுக்கமா நம்ம பிடிச்சிட்டு நிக்கணும். ஒரு சில நேரம் மாத்திரம் பலிபீடத்தை நம்ம பிடிச்சா பத்தாது. அனுதினமும் நம்முடைய நீதியின் வஸ்திரங்கள் கரைகள் நீங்க சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கணும். நமக்கான பரிந்துரையாளராகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்துல எனி டைம் கான்டாக்ட் நமக்கு இருந்துட்டே இருக்கணும். சுத்திகரிப்பு நமக்கு போதாது. அப்ப எந்த அளவுக்கு அந்த பாதுகாப்பு நமக்கு தொடர்ச்சியா தேவன் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா, அந்த நிபந்தனைக்கு நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்படுறோமோ அந்த அளவுக்கு. இப்ப ஏராளமான வாக்கு தத்தங்கள், அந்த வேடனுடைய கண்ணி, இன்னைக்கு வேடனுடைய கண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டி எப்போ இந்த ஒரு உடன்படிக்கையின் சிந்தையை விட்டு அவர் வெளியே வரார், அது ரொம்ப ஆபத்தாலாம் எனக்கு இருக்கிறது இல்ல, ரொம்ப வஞ்சனையா இருக்குது. சிகப்பு கம்பளம் விரிச்சு வச்சுட்டு சாத்தான் காத்துட்டு இருக்கிறார் நமக்காக. நீ எப்ப வெளியே வருவ பாரு, உனக்கு எளிமையான வழிகள் எல்லாம் நான் செஞ்சு கொடுக்கறேன். அது ஆபத்தாகவே நமக்கு தோணாது. சில நேரங்கள்ல நம்ம செய்யக்கூடியது பாவமானு கூட தோணாது. ஆனா கொடிய வஞ்சனைகளாக போயிட்டு இருக்குது இன்னைக்கு. ஏராளமான விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே, நம்ம கரங்களில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைல் இன்னைக்கு போதும். சாத்தான் வெளியில இல்ல, சிகப்பு கம்பளம் வீட்டிலே இருக்குது, கையிலே இருக்குது. முழு உலகத்தையும் பாத்திர முடியுது இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் மொபைல்ல. அப்ப இந்த உலக கவர்ச்சிகள் நம்மளை மயக்கக்கூடிய இந்த ஒரு காரியங்கள்லாம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, விரோதியாகிய சாத்தான் நம்மளை கத்திய வச்சுக்கிட்டோ அல்லது துப்பாக்கியை வச்சுட்டோ நிக்கல, அட்டாக் பண்ற மாதிரிலாம் நிக்கல, அரவணைக்கிற மாதிரி நிக்கிறார். அதனாலதான் வேடனுடைய கண்ணின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கண்ணிக்கு தப்பு வைக்கணும் அப்படின்னா, அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே வரவே கூடாது. பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சு எப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ட்ரி ஆனமோ, நம்மளுடைய நோக்கம் அந்த பக்கம் ஒரு திரை இருக்கு பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த திரையை எப்ப கிராஸ் பண்ணணும் தான் இருக்கணுமே தவிர, மறுபடியும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரையை கிராஸ் பண்ணி பிரகாரத்துக்கு வரணும்னு இருக்க கூடாது. அப்ப பிரகாரத்துக்கும் ஒரு திரை இருக்குது, அதை கிராஸ் பண்ண எங்க கொண்டு போய் விட்டுரும் நம்மள? பாளையத்துக்கு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஏராளமான நம்மளுடைய சகோதர சகோதரிகளுடைய சிந்தை வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, உடன்படிக்கையினுடைய வாழ்க்கையில் இந்த அடைக்கல பட்டணத்தில் முன்னோக்கி போவதற்கு பதிலாக மீண்டுமாக ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறோம். காரணம் ஏராளமான விஷயங்கள், மூன்று விதமான எதிரிகள், உலகம், மாமிசம், பிசாஸ். ரொம்ப தந்திரமான எதிரி இது. இதுல வந்து நம்ம கிட்ட ரொம்ப நாசூக்கா பேசும் ஒரு எதிரி அது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாம்சம். புது சிருஷ்டிகளுடைய விரோதிகள் ரசல் எழுதும் பொழுது சொல்றார், நீ எவ்வளவு நாளுதான் சத்தியம் சத்தியம்னு ஓடிட்டு இருப்ப, ஓ மாம்சத்துக்குன்னு ஒரு உணர்ச்சி இல்லையா, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லையா, பாரு எங்கயாவது கூட்டிட்டு போ. நீ இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்ணுவ? நீ இது பாவ சேரியா, பாவமா இருந்தா சொல்லு, நல்ல காரியத்துக்காக ஏதாவது போயிட்டு வந்தா என்ன, ஏதாவது செஞ்சா என்ன, இப்படி ரொம்ப தந்திரமா பேசுமா. என்ன சொல்லுமா, இவ்வளவு நாளா உடன்படிக்கையின் வாழ்க்கைக்கு நான் ஒத்துழைப்பு தந்தேன்ல, கொஞ்சம் என்னையும் நீ என்ன பண்ணு பாருன்னு ரெக்வஸ்ட் பண்ணுமா. இந்த எதிரி வந்து பாத்தீங்கன்னா, சொல்ல போனா பாவம். ஏன் அப்படின்னா, நம்ம கூட சின்ன வயசுல இருந்தே நெருங்கி பழகி நிறைய பாவங்களை ஒன்னு சேர்ந்து செஞ்சு, இப்ப புது சிருஷ்டி உருவான பிறகு அந்த மாம்சத்தை நம்ம கட்டுப்படுத்தும் போது அது உண்மையான விரோதி இல்லைன்னு சொல்றாரு பிரதர் ரசல். மாம்சம் வந்துட்டு உண்மையான விரோதி இல்லையா நமக்கு? அது பாவம். அது பழக்கப்படாத ஒரு விஷயத்தை புதுசா நமக்கு அதுக்கு அறிமுகப்படுத்தும் போது அதனால தாங்க முடியறதில்ல. அதனால நம்ம கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் வைக்குமா, கொஞ்சம் என்னையும் பாரு, பார்வம், மனைவியை பார்வம், குழந்தைகளை பாரு, நீ என்ன செஞ்சிருக்கிற அவங்களுக்கு எல்லாம், ஏதாவது சொல்லிக்கிற மாதிரி உனக்கு இருக்குதா, ஏதாவது இந்த உலகத்துல ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிறியான்னு சொல்லிட்டு நம்மளை வந்துட்டு அப்படியே கொடிய வஞ்சனைக்குள்ளாக பிரெயின் வாஷ் பண்ணுவான். அதே மாதிரி உலகத்தை குறித்து கூட பிரதர் சொல்லும் பொழுது, உலகமும் கூட புது சிருஷ்டிகளுக்கு ஒரு பிளான் பண்ணி மோதிர எதிரின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய சிந்தை வேற, நம்ம சிந்தை வேற. நம்ம செய்யறதெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு புரியறது இல்லை, அதனால உலகம் நம்மளை பகைக்குது. பகை என்பது அன்பில் குறைதல், அவ்வளவுதான். அந்த அன்பு இல்லாதனால உலகம் நம்மளை பகைக்குது. அந்த அன்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறனால கிறிஸ்துவை பகைத்தது போல நம்மையும் பகைக்குது. இவங்களும் கூட நமக்கு மெயினான எதிரி கிடையாது. மெயின் விரோதி சாத்தான் தான் சொல்றாரு. மூன்று விரோதிகள்ல மெயின் முக்கியமா நம்மளை டார்கெட் வச்சு அடிக்கிற விரோதி யாருன்னு பாத்தீங்கன்னா சாத்தான். அவர் பயன்படுத்துகிற ஆயுதம் தான் ரெண்டு, நம்மளுடைய மாம்சமும் இந்த உலகமும். இப்ப அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி இருக்கிற நம்மளை கண்ணி வச்சிருக்கிறார் சாத்தான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அது எடுத்த எடுப்புல நமக்கு என்னவா தெரியாது, அது ஒரு ஆபத்துன்னு தெரியாது. அநேகர் தாங்கள் போயிட்டு இருக்கிற வழி ஆபத்தா இல்லையான்னு தெரியாம தான் அந்த கண்ணியில போய் கால் வச்சிருக்கிறோம். ஏராளமான பேர் அந்த விதமான ஒரு கொடிய வஞ்சனைகள்ல மாற்றிருக்கிறோம். இப்ப இந்த ஒரு சூழல்ல இறுதி வரைக்கும் அடங்கி இருந்தால் மட்டுமே நம்ம பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு அரவணைப்பு நமக்கு கிடைக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, சங்கீதம் 91 வசனம் 14-16 வரைக்கும் வாசிங்க.
அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மரவுத்தரவு
அறிவிப்பேன். பாருங்க என்ன மாதிரி தொடர்பு வைக்க சொல்றார் அப்பா நம்ம கிட்ட. என்னிடத்தில் மனவாந்தியா இருங்க, என்னை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுடைய ஆபத்துல எல்லா விதமான சூழலையும் உதவி செய்ய நான் இருக்கிறேன். அப்ப இவ்வளவு நெருங்கிய உறவு இருக்கும் பொழுது, இவ்வளவு வாக்கு தத்தங்கள், வழி நடத்துதல், கிருபைகள் நமக்கு இந்த ஒரு அடைக்கல பட்டணத்திற்குள்ளாக கிடைத்து இந்த பலியை நம்ம நிறைவேற்றக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் வெளியே போறது இப்ப எதை குறிக்குது? ஒரு வகையா பார்க்கும்போது சாத்தான் நமக்கு கண்ணி வச்சு காத்திருக்கிறார், அது ஒண்ணு. இன்னொரு வகையில நாமளே போய் அந்த கண்ணில மாற்றமா. அதை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் பேசும் பொழுது 2 பேதுரு 2 வசனம் 20-22 முடிய,
கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும்.
என்ன அருமையான வார்த்தை பாருங்க.
கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே,
முதல்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்ட பிறகு
உலகத்தின் அசுத்தங்களுக்கு
உலகத்தின் அசுத்தங்களுக்கு எல்லாம் தப்பிச்சிட்டோம். இதெல்லாம் அசுத்தம், இதெல்லாம் அருவறுப்பு, இதெல்லாம் ஆகாத விஷயம், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத விஷயம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். தப்புவிக்கப்பட்ட பிறகு அப்புறம்
மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டார்.
வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எதுல இருக்கணும்? புது சிருஷ்டியாக. புது சிருஷ்டியாக ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்குத்தான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் சொன்னார். ஆனால் பாவங்கள்ல மீண்டும் ஜெயிக்கப்பட்டால் படிங்க,
அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும்.
பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும்னா எப்படிங்க? உலகத்துல இருக்கும்போது நான் அந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன், குடிகாரனா இருந்தேன், திருடனா இருந்தேன், மந்திரவாதியா இருந்தேன், கொலைகாரனா இருந்தேன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை பார்க்கிலும் பன்மடங்கு கொடிய நிலைமைக்குள்ள போயிருவோமா? ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இனி வரும் உலகத்தின் வல்லமைகளை எல்லா ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். இங்க தெளிவா சொல்றார், பின்னிலைமை முன்னிலைமை பார்க்கிலும் கேடுள்ளதாக இருக்கும். வசந்த கம்ப்ளீட் பண்ணுங்க.
அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலம்.
ஒருவேளை இந்த நீதியின் பிரமாணத்தை அவங்க அறியாதிருந்தால் நலம். இன்னும் ஏராளமான இடத்தில் ஐயோங்கிற வார்த்தை கூட பார்க்கும். யூதாசை குறித்து கர்த்தர் பேசும் பொழுது அவன் பிறவாதிருந்தால் நலம், அதே மாதிரியான வார்த்தை இங்க உபயோகமாகுது. பாருங்க என்ன படிக்கிறோம், படிங்க.
நாய் தான் கக்கிற,
இல்ல இல்ல அந்த முதல் வாசனத்தை வாசிங்க.
அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்து
அறியாதிருந்தால் படிங்க.
தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும்.
பாருங்க, அது அறியாதிருந்தால் நலமாயிருக்கும், பிறவாதிருந்தால் நலம். இதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளா இருக்கு? மனப்பூர்வமாக செய்திட்ட உடன்படிக்கையை உடைத்து போட்டு அந்த நிபந்தனையை விட்டு மீறி துணிகரமாக உலகத்தை திரும்பி பார்த்து, இன்னும் சொல்ல போனா இந்த துணிகரமாக உலகத்தை திரும்பி பார்க்கிறதுலதான் ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று பாவத்தின் சிநேகிதர்கள் அல்லன்னு சொல்றார் திரள் கூட்டத்தை. மற்றொருவர் மனப்பூர்வமாக பாவம் செய்து நாய் தான் கக்கினதை மீண்டும் திரும்ப திங்பதை போல, கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளுவது போல. பாருங்க, இரண்டாம் மரண வகுப்பாருக்கு சில வார்த்தைகள்லாம் பாருங்க. ஆனா திரள் கூட்டத்தாரை குறித்து சொல்லும் பொழுது அவங்களை குறித்து அந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்றதில்ல. புத்தி இல்லா கன்னிகைகள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீதியின் வஸ்திரத்தை கரைப்படுத்தவங்க, இப்படித்தான் இருக்கு. ஆனா பிரதர் ரசத் தெளிவா சொல்றார், பாவத்தின் சிநேகிதர்கள் அல்லது கெட்டு போக மனப்பூர்வமாக பின்வாங்கினவர்கள்ன்றது இரண்டாம் மரண வகுப்பாருக்குரியது. அப்ப அந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு தேவனால் கிடைத்திருக்கிற அந்த பாதுகாப்பை விட்டு ஒரு மனிதன் மறுபடியும் வெளியே வருவதானது செய்திருக்கிற உடன்படிக்கையை உடைத்து போடுவதை குறிக்குது, அல்லது மனப்பூர்வமாக பாவம் செய்ய பின்வாங்குவதை குறிக்குது. தனக்கு கொடுத்துட்ட அந்த நித்திய ஜீவனுக்குரிய அந்த ஒரு அந்த சுத்திகரிப்பை மறந்து வந்திருக்கிற மேலான அழைப்பையும் விட்டு மீண்டுமாய் கெட்டு போய் நித்திய அழிவை தேடுவதற்கு அங்க ஒரு அடையாளமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்பொழுது எபிரேயர் 10 அதிகாரம் வசனம் 26 தொடங்கி 29 முடியும்.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும்.
பாருங்க, என்ன ஒரு எச்சரிப்பான வார்த்தைகள் என்று. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களானால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தப்படுகிற வேறே ஒரு பலினா, இன்னொரு கிறிஸ்து நமக்காக அழிக்கப்பட மாட்டார், இன்னொரு ரான்சம் கிடையாது. பாவங்களின் நிமித்தம் செலுத்தப்படுகிற வேறே பலி இனி இராமல் படிங்க,
நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட
எதிர்பார்ப்போ நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருங்கிற பயத்தோடயே வாழ்ந்துட்டு இருக்கோம். போக்குவரத்துல கூட பயம் ஏற்படும், ஐயோ நான் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய உடன்படிக்கைக்கு உண்மை இல்லையே, ஆக்சிடென்ட் ஆயிருமோ. விரோதியை பற்றிக்கும் கோபாக்கினை இல்ல, தேவனுடைய ஜட்மெண்ட் வந்துருமோங்கிற பயம் தான் அந்த வசனத்தினுடைய சரியான மொழிபெயர்ப்பது அல்ல. விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினை இல்ல, மாறாக தேவனுடைய நியாய தீர்ப்பு எனக்கு வந்துருமோங்கிற ஒரு பயத்தோட வாழக்கூடிய ஒரு சூன்யமான நிலைமை. பாருங்க, அதான் சொல்றார் பேதுரு, முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ரொம்ப கேடுள்ளதா இருக்கும். வசனத்தை கண்டினியூ பண்ணுங்க 29 வரைக்கும்.
மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே.
இங்கதான் அருமையா இப்ப அடைக்கல பட்டணத்தை கொண்டு லிங்க் பண்றார் பவுல். அடைக்கல பட்டணம் என்பது மோசையினுடைய பிரமாணம். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவனே இரக்கம் பெறாமல் 2-3 வாக்குகளின் சாட்சியினால் சாகிறானே. அப்புறம்
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து,
என்ன ஒஸ்டான வார்த்தை பாருங்க, தேவனுடைய குமாரனை காது கூசுது சொல்லும் போதே காலின் கீழ் மிதித்து, அப்புறம்
தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி,
தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை சாதாரணமாக எண்ணி. அந்த வசனத்தினுடைய சரியான மொழிபெயர்ப்பு சாதாரணம் என்று வரணும், அதாவது ஒரு அலட்சிய போக்கு அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. நாளுக்கு நாள் பாவம் செய்ய பழக பழக கிறிஸ்துவுடைய ரேன்சம் நமக்கு ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட மனதை உடையவர்களுக்கு அதான் அசுத்தம் என்ற எண்ணி அல்ல, மாறாக அதை சாதாரணமாக எண்ணி. அப்புறம்
கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன்,
என்ன கிருபையின் ஆவியை நிந்தித்தல், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடம் பஸ்கா ஆசரிக்கிறோம், இந்த வருஷத்துக்குள்ள பிரவேசிப்போமாங்கிற டவுட் வருது நமக்கு, எவ்வளவு கிருபை, ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நொடி பொழுது தேவன் எவ்வளவு கிருபை பாராட்டியிருப்பார் நமக்கு, அந்த கிருபையின் ஆவியையே இவங்க நிந்திக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்புறம்
எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை பாருங்கள்.
மோசேயினுடைய பிரமாணத்தை மீறுகிறவன் 2-1 சாட்சிகளின் வாக்கினாலே தண்டனை பெற்றாலும் அவங்களை உயிரோடு கொண்டு வந்துடுறார் கர்த்தர் இயேசு. ஆனா இயேசுவினுடைய பிரமாணத்தை மீறும் பொழுது அவர்களை நிரந்தரமாக எழுப்பவே முடியாது. இந்த மரணம் மீண்டும் ஒரு மூன்றாவது ஒரு உயிர்த்தெழுதலை, இரண்டாவது உயிர்த்தெழுதலை கொண்டு வராது. ஏன் அப்படின்னா மோசேயினுடைய நாட்கள்ல கிருபை சத்தியமும் வெளிப்படவில்லை, அங்க நியாயப்பிரமாணம் இருந்தது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டது. ஆனால் நம்மளுடைய கிருபையின் காலத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலிக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எவ்வளவு எளிமையான சத்தியங்கள், எவ்வளவு ஈஸியான வாய்ப்புகள், இவ்வளோ கிருபையையும் தாண்டும் பொழுது எப்படி கர்த்தர் இயேசு மோசையிலும் மேலானவர், எப்படி பெரியவர் நம்ம பார்க்கிறோம். மோசே இரக்கம் காட்டல, அவருடைய பிரமாணங்கள் இந்த மாதிரி தண்டனை கொடுன்னு பிதாவாகிய தேவன் சொன்னார்னா அதை மோசே செஞ்சாரங்க, ஆர்வன் செஞ்சார் அத. ஆனா கிறிஸ்து அப்படி அல்ல, எவ்வளவு லட்ச கிருபை, எவ்வளவு கோடிதான் சொல்லணும், ஒவ்வொருவரும் உடன்படிக்கைக்கு பிறகு செய்யற தவறுகளுக்கு இன்றைக்கும் கூட பரிந்துரையாளராக நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது எவ்வளவு எக்ஸ்கியூஸ் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஒவ்வொரு இயர்லையும். இதை தாண்டி ஒருவருக்கு அந்த ரத்தத்தை சாதாரணமாக எண்ணி தேவகுமாரனை காலின் கீழ் மிதித்து சிலுவையில் அரைந்து அவமானப்படுத்துகிறதற்கு ஒப்பான ஒரு சிந்தை வருதுன்னா அதான் கர்த்தர் இயேசு சொல்றார், அவன் பிறவாதிருந்தால் நலம். அவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாரு, அடிக்கப்பட மாட்டார். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நிழலில் நம்ம கண்டறியக்கூடிய எச்சரிப்பின் சத்தம். ஆனா வேதாகமத்துல உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது, அதை குறித்து வசனங்கள் விவரமாக வாசித்து நம்ம சப்ஜெக்ட ரொம்ப லெந்த் பண்ண விரும்பல, நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். சாலமோனுடைய நாட்கள்ல, அதாவது தாவீது ராஜாவாக இருக்கும் காலகட்டத்தில், சாலமோனை அபிஷேகிப்பதற்கு முன்பாக ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 1:2 முற்றிலும் நீங்க போய் வாசிச்சு பாருங்க. பாடம் முடிந்த பிறகு அந்த அதிகாரங்களை முழுவதும் படிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது அவர் ராஜாவாக இருக்கும் பொழுது அவருடைய மற்றொரு மகன் ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவர் இரண்டு பேரோட கூட்டு சேர்ந்து, குறிப்பாக தளபதி யோவாபோடு சேர்ந்து ஒரு சதித்திட்டம் பண்ணாங்க. வசனம் அது மாத்திரம் வாசிக்கலாம், 1 Kings 1:5-7.
ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன், நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனுமாயிருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள்.
அவன் அடுத்த வசனம் 9 கூட வாசிங்க.
அதோனியா இன்ரோஹேலுக்கு சமீபமான சொகலேத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொடுத்த ஜந்துக்களையும் அடித்து, ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரர் எல்லாரையும், ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான்.
இங்க நம்ம பாக்குறோம், நீங்க வசனத்தை விரிவாக அப்புறம் வாசிச்சு பாத்துக்கோங்க, ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம சொல்லிடலாம். தாவீதினுடைய பர்மிஷன் இல்லாமல், தாவீதுக்கு அப்புறம் தாவீதினுடைய சிந்தையில் இருந்த அடுத்த ராஜா யாருன்னா சாலமோன், பச்சேபாலிடத்தில் பிறந்த சாலமோன். அவரை தான் அடுத்த ராஜாவாக தாவீது மைண்ட்ல வச்சிருக்கிறார். இந்த சூழல்ல தளபதிகளோடு சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி இவருடைய மற்றொரு மகனாகிய அதோனியா என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, சில குதிரை வீரர்களையும் ஆட்களையும் சம்பாதித்து தனக்கு தானே தன்னை ராஜா என்று பிரகடனப்படுத்திக் கொண்டு ரொம்ப ஆரவாரம் பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் தாவீதுக்கு இப்ப தெரியல. யார் மூலமாக தெரிய வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நாத்தான் தீர்க்கதரிசி ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். இவர் போய் இந்த ஒரு விஷயத்தை பட்சேபாலிடம் சொல்றார். நடந்துட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியலையா? சாலமோனே அடுத்த அரியணையில் உட்கார வேண்டியவர், ஆனால் இப்போ அதோனியா என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அந்த இடத்தை பிடிக்கும்படி தன்னை ராஜாவாக ஏற்படுத்திக் கொண்டு தனக்கான குதிரை வீரர்களையும் ஆட்களையும் சேகரித்து பெரிய ஒரு விழா கொண்டாட்டம் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லும் போது, பத்சேபால் இந்த விஷயத்தை தாவீதிடத்தில் எடுத்துட்டு போறாங்க. அதை அவங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நாத்தான் தீர்க்கதரிசியும் போய் அந்த விஷயத்தை உறுதி பண்றார். உடனடியாக தாவீதுங்க என்ன பண்ணார் அப்படின்னா, முக்கியமான சில தளபதிகளையும் ஆசாரியர்களையும் ஏற்படுத்தி சாலமோனை இமீடியட்டா அங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் செய்தது மாத்திரம் இல்லாமல் அவரை ராஜா என்று முற்றிலுமாக ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏற்றி முற்றிலுமாக அங்க விளம்பரம் பண்ணிட்டார். இப்போ இந்த ஒரு விஷயம், தாவீதினுடைய அனுமதியே இல்லாமல் தன்னை ராஜா என்று அறிவித்துக் கொண்ட அதோனியா அவனுடைய காதுக்கு வருது. அது எங்கிருந்து நம்ம வசனம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வசனம் நீங்க 39 வாசிங்க.
ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள்.
இப்போ வசனம் 49:50 வாசிங்க.
அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள்.
இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தாவீது முடிவு பண்றதுதான் அங்க இறுதி. இவரோட கொஞ்சம் ஆட்கள் இருந்தாங்க. ஒரு வஞ்சனையான ஒரு சூழல்ல அரசருடைய அனுமதி வாங்காம இவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. ஆனா இப்போ தாவீது அரசரே சாலமோனை ராஜாவாக ஏற்படுத்திய பிறகு அந்த சத்தம் எல்லாம் கேட்டுட்டு அதோனியா கூட இருந்த மக்கள் எல்லாம் செதறி ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இது என்ன சத்தம்? தாவீது அரசர் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. இந்த நியூஸ் கேள்விப்பட்டவனே அந்த கூட இருந்த படைகள்லாம் செதறி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதோனியாவுடைய நிலைமை என்ன? வசனம் படிங்க 49:50.
அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான்.
இங்கேதான் பலிபீடத்தின் கொம்புகளை பாவ மன்னிப்புக்கென்று பிடிக்கின்ற உண்மையான சம்பவத்தை நம்ம பார்க்கணும். நம்ம யாத்ராகமம் எண்ணாகமம் உபாகமத்தெல்லாம் படிச்சது நிழல். இப்படி ஒரு தவறு செய்தால் அவர் ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடிக்கலாம் அப்படின்ற. நிஜமாகவே ஒருத்தர் ஒரு தவறு செய்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சிருக்கிறார்னா அது ராஜாக்கள் புஸ்தகத்தில் இடம்பெறக்கூடிய இந்த சம்பவத்தில் தான். ரெண்டு பேர் பிடிச்சிருக்கிறாங்க, ஒருத்தர் அதோனியா ஃபர்ஸ்ட். இப்போ சாலமோன் அவரை சந்திக்கிறார். வசனம் நீங்க படிங்க 51.
இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவது இல்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்றான் என்று.
பாருங்க, பலிபீடத்தை பிடிச்சிட்டு இவருக்கான அந்த ஒரு மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் கொம்பை விடுறதில்ல. அப்ப பாருங்க என்ன ஒரு அருமையான நிழலாக இருக்கு அப்படின்னு. இப்போ சாலமோன் ஆல்ரெடி ராஜா, ராஜாங்கிற பொறுப்பை பெற்றுக்கொண்ட உடனடியாக அதோனியா செய்திருக்கிறது தேச துரோகம். மன்னருடைய அனுமதியே இல்லாமல் ராஜாவாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில சாலமோன் இருக்கும் பொழுது இவர் செய்திருக்கிறது இந்த இடத்துல ஒரு கொலை குற்றத்துக்கு ஒப்பான ஒரு தேச துரோகம் தான். இப்போ எதுவரைக்கும் போய் பலிபீடத்தின் கொம்ப பிடிச்சிட்டார் அப்படின்னா, சாலமோன் இடத்திலிருந்து எஸ்கியூஸ் கிடைக்கிற வரைக்கும், மன்னிப்பு பெறுகிற வரைக்கும் அவர் இறுக்க பிடிச்சிட்டார். சாலமோன் அருமையான ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, கண்டினியூ பண்ணுங்க வசனத்தை.
அப்பொழுது சாலமோன் அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறது இல்லை.
இப்ப மன்னிச்சிட்டே உனையா, ஆனால் பியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவியா? யோக்கியன் என்று நடந்து கொண்டால் உன் தலைமயிரில் ஒன்று கூட
விழப்போகிறது
விழாது. அப்புறம்
அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமே ஆகில் அவன் சாக வேண்டும் என்றான். அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து, உன் வீட்டிற்கு போ என்றார்.
இப்ப மன்னிப்பு வாங்கிட்டார் முதல் முறை. அதோனியா திருந்தினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பவம் மறுபடியும் தொடருது. மீண்டும் கூட்டாளிகளோட சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார். என்ன அப்படின்னா, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட பணிப்பெண் இருக்காங்க இல்லையா, அவங்கள திருமணம் பண்ணணும். அப்படி திருமணம் பண்ணுவதன் மூலமாக அரண்மனைக்குள்ள மெதுவா முதல்ல நுழைஞ்சிடலாம், அதுக்கப்புறம் படிப்படியா அரசரவையில என்ன பண்ணிடலாம், பங்கு கிடைச்சிடும் சொல்லி தந்திரமாக யோவாப் கொடுத்த ஆலோசனையின் மூலமாக அதோனியா பச்சேபால போய் பார்க்கிறார். ஓகே, எனக்கு பதிலா நான் தான் இங்க ராஜாவா இருந்திருக்கணும், உங்க பையனை நீங்க ஏற்படுத்திட்டீங்க, பரவாயில்ல நான் விட்டு கொடுத்தறேன், எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், நீங்க என்ன பண்ணிருங்கன்னா அபிஷாகை மாத்திரம் எனக்கு என்ன பண்ணிருங்க, திருமணம் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, இதை குறிச்சு என்னுடைய பையன்கிட்ட நான் பேசுறேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு பத்சேபால் போறாங்க சாலமோன் இடத்துல. சாலமோன் இடத்துல பத்சேபால் எப்படித்தான் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண்ணை அதோனியாவுக்கு திருமணம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி பேசாம சாலமோன் இடத்தில், பார் அதோனியாவுடைய சிந்தை இன்னமும் எப்படி இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சாலமோன் சொல்றார், இதை நீங்க வந்து என்கிட்ட சொல்றதுக்கு பதிலாக என்னுடைய ராஜ்யத்தையே கூட என்ன பண்ணிருக்கலாம், நீங்க புடுங்கி அவனுக்கு கொடுத்திருக்கலாமே, இனிமேல் ஒருபோதும் அவனை என்ன பண்ணக்கூடாது, மன்னிக்க கூடாது, இது அரசரவையை மறுபடியும் பிடுங்குவதற்கான சதித்திட்டம் என்பதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அதோனியாவை கொன்று போறதுக்கு என்ன பண்றாருன்னா உத்தரவு கொடுக்கிறார். தளபதி பெனாயா போய் அவரை உடனடியாக கொண்டு போட்டுறார். இப்ப இந்த நியூஸ் தளபதிக்கு போகுது, யோவாப்புக்கு. இப்ப அவர் செகண்ட் டைம் அவர் என்ன பண்றார் பாருங்க, வசனம் நீங்க 1 ராஜாக்கள் 2 அதிகாரம் வசனம் 25.
ராஜாவாகிய சாலமோன் போய் தாவீதின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான்.
அதோனியாவுக்கு இப்ப எக்ஸ்கியூஸ் இல்ல, கொன்று போட்டான். இப்போ யோவாப் என்ன பண்றாரு பாருங்க, 28 வாசிங்க.
நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான்.
பாருங்க தந்திரத்தை, ஏற்கனவே வந்து அதோனியாவுக்கு இப்படி கொம்புகளை பிடிக்கும் போது மன்னிப்பு கொடுத்தார் சாலமோன். ஆனால் அது முதல் முறை செய்த தவறுக்காக. அந்த தவறு யாருக்கும் பொருந்தும், யோவாப்புக்கும் சேர்த்துதான். யாரெல்லாம் அந்த கூட்டணியில சதித்திட்டம் தீட்டினாங்களோ இவங்க எல்லாருக்குமே முதல் மன்னிப்பு பொருந்தும். இப்ப செகண்ட் டைம் போய் பலிபீடத்தின் கொம்புகளை அதோனியா கூட பிடிக்கல, யார் போய் பிடிக்கிறாங்க? யோவா போய் பிடிக்கிறார். பிடிச்சதும் இல்லாம என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க.
யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாய் இருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான்.
இங்க தாவீதுக்கு விரோதமான குற்றம் இவர் தொடர்ந்து பண்ணிருக்கிறார் பாருங்க. அப்சலோம் விஷயத்துல இல்ல, ஆனா அதோனியா விஷயத்துல தாவீது அரசருக்கு இவர் துரோகம் பண்ணிட்டார். அப்புறம்
யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடி போனான் என்றும் இதோ பலிபீடத்தண்டையில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலோமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது சாலோமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை அனுப்பி நீ போய் அவன் மேல் விழு என்றான். பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய்
பாருங்க, உத்தரவு கொடுத்துட்டார். அவங்க செய்திருக்கிறது இப்ப இரண்டாம் தரமான பாவம், இதுக்கு மன்னிப்பு இல்ல, நீ போய் விழு அப்படின்னா கொன்று போடுன்னு சொல்றாரு. ஆனா பெனாயா ஒரு விஷயம் யோசிக்கிறார், என்ன அப்படின்னா, இந்த மனுஷன் கர்த்தருடைய கூடாரத்துக்குள்ள போய் கொம்பல புடிச்சிட்டு நிக்கிறார், கொஞ்சம் வெளியில கூப்பிட்டு பாப்போம். படிங்க.
பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான்.
கௌரவமா கொலை செய்வோம், கூடாரத்துக்குள்ள போய் என்ன பண்ண வேண்டாம், குத்த வேண்டாம். இவருக்கு பாருங்க ஒரு பயபக்தி. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாரு.
அதற்கு அவன் நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான்.
ஏன் சொல்றாருன்னா, சாகர சந்தோஷத்துல சொல்லல, இங்க இருந்தா நீ என்னை குத்த மாட்டேன், நான் வரமாட்டேன், இங்கேவே சாவான்னு என்ன அர்த்தம், பலிபீடத்தை புடிச்சிருக்கிறாரு, குத்துனா பாவம் ஆயிரும் சொல்லிட்டு ஒருவேளை சாலமோன் மனதிறங்கி இவரை விட்டுருவாருன்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறார் அந்த இடத்துல. இப்ப சாலமோன் என்ன சொன்னார் படிங்க.
ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்தில் போய் யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தி சொன்னான். அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி இவ்விதமாய் யோவாப் முகாந்திரம் இல்லாமல் சிந்தின ரத்தத்தை என்னை விட்டு என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடு.
நான் இங்கேயே நிக்கிறேன், என்னை கொண்டு போடுன்னு சொன்ன வார்த்தை யோவாப் தான் பேசியிருக்கிறார். அப்ப அவர் சொன்னபடியே நீ என்ன பண்ணிரு, செஞ்சிருன்னு உத்தரவு கொடுத்துட்டார் சாலமோன். இப்ப அருமையாக பிரதர் அந்த நிழலை நமக்கு பிரிச்சு சொல்லும் பொழுது, இந்த இடத்துல பலிபீடமும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, சாலமோனும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இது ராஜ்யத்தில் நடக்கிற சம்பவத்திற்கு அடையாளமாக இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் சாலமோனுடைய ஆட்சி காலம் எதற்கு அடையாளமாக இருக்கு, 1000 ஆண்டு அரசாட்சி. கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய ஆளுகைக்கு அடையாளமாக இருக்கும் பொழுது பலிபீடம் மீட்கும் பொருள் கொடுத்திருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும், சாலமோன் மகிமையில் இருக்கக்கூடிய நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ராஜாவாகிய கிறிஸ்துவையும் குறிக்குது. இரண்டு நிழல் ஒருவருக்கு இந்த இடத்துல, ஒன்னு ஈடுபலி கொடுத்துட்ட கிறிஸ்து, மற்றொன்று ஆளுகையில் இருக்கக்கூடிய கிறிஸ்து. ராஜ்யத்திலும் இதே ஒழுங்குமுறை தான் பின்பற்றப்படுகிறது தான் இந்த இரண்டாவது விஷயத்துல நம்ம பாக்குறோம். முதல்ல அடைக்கல பட்டணத்துல நம்ம பார்த்தது இப்ப பரிசுத்தவான்களுக்கான எச்சரிப்பு. இப்பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்கிற தாவீது அதோனியா விஷயம் வந்து பார்க்கும் பொழுது ராஜ்யத்துல எப்படி நடக்கும், அங்கேயும் எல்லோரும் பிறவி பாவங்களுக்கு என்று மன்னிப்பை பெற்று முதலாவது எஸ்கியூஸ் வாங்கி அந்த ராஜாவுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய மீட்கும் பொருள் மூலமாக மீட்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் வந்து அவங்க பரிபூர்ணப்படுற வரைக்கும் சில தவறுகள் பண்ணுவாங்க ரசல் எழுதுறார். அதற்கான சில பரிகாரங்கள் அவங்க செய்யலாம், அந்த குற்றங்கள் சரி செய்யும்படியாக நாளடைவில் அவங்களுக்கு சில முன்னேற்றங்கள் இருக்கணும்னு சொல்றார். அதற்கான சிறு சிறு பரிகாரங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டே வரணும். ஆனால் நன்கு விவரம் தெரிந்த பிறகு எல்லா விதமான உதவி ஒத்தாசைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு லிமிட் வரும் பொழுது அங்கேயும் ஈடுபலியை சாதாரணமாக எண்ணுகிறவர்கள், பாவத்தை வெறுக்க விருப்பம் இல்லாதவர்கள், மனப்பூர்வமாக நாங்கள் இந்த நிலைமையில்தான் நிலை கொண்டிருப்போம் சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் தப்பு செஞ்சிட்டு செஞ்சிட்டு போய் 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 பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சா தேவன் ஏமாற மாட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் என்ன பண்ண முடியாதுங்க, ஏமாற்ற முடியாது. பலிபீடம் மன்னிப்புக்காக தான், ஆனால் நீங்க சும்மா செஞ்சுக்கிட்டே இருக்கிற பாவத்தை, மனம் விரும்பி செய்யற பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதுக்காக நிரந்தரம் கிடையாது. எதுக்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்குது, நம்ம பயப்படணும். ராஜ்யத்திலையும் இதே வழிமுறை நமக்கு பின்பற்றப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதான் பாருங்க, எண்ணாகம புஸ்தகம் வசனம் 35:31.
சாகிறதற்கேற்ற குற்றம் சுமந்த கொலைபாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது, அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும்.
என்ன அருமையான வார்த்தை பாருங்க. சாகிறதற்கு ஏற்ற குற்றம் சுமந்த ஒரு கொலைபாதகனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை வாங்க கூடாதுன்னு சொல்றார். அருமையாக சொல்லப்படுது பாருங்க. ஈடுபலி என்பது, மீட்கும் பொருள் என்பது, மனப்பூர்வமாக துணிகரமாக செய்து கொண்டே இருக்கும் பாவத்திற்காக அல்ல, பிறவி பாவத்திற்காக. ஆனால் சிறிது காலம் தேவன் நம்மளுடைய சொந்த பாவங்கள் நம்மளை தொடரும் பொழுதும் கூட, நம்ம பூரணப்படுற வரைக்கும், அந்த ஒரு நிலைமையில் நம்ம ஒரு வளர்ச்சியை எட்டும் வரைக்கும் நமக்கு கிருபை காண்பிக்கிறார். ஆனால் இதவே வாடிக்கையாக வைத்துக் கொள்ளும் பொழுது நம்மை வேண்டால் நாம் ஏமாற்றிக் கொள்ளலாம். பிதாவாகிய தேவனையோ, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவையோ ஒருபோதும் ஒரு நாளும் யாரும் ஏமாற்ற முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அதான் நம்ம பார்க்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றோம். அவர் அவர்களுடைய கிரியைக்கு தக்கதான பலன் கர்த்தர் நமக்கு அளிப்பார். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைப்பவன் நித்திய ஜீவனை அறுப்பான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏராளமான கிருபைகள் இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வாரமும் மாதமும் கடந்து போகிறது. ஒவ்வொரு பஸ்கா ஆசரித்து வராத நிமிஷம் நமக்கு இருக்கக்கூடிய சிந்தை, அல்லது அந்த ஒரு நாள் முழுவதும் நமக்குள் காணப்படக்கூடிய அந்த ஒரு பயபக்தி மறாவது நாளிலிருந்து இல்லாமல் போய்விடுகிறது. மீண்டும் ஒரு 3 மாதம் ஸ்டூடெண்ட் க்ளோஸ் ஸ்கூல்ல பாடத்துக்காக படிக்கிறது போல ஒரு 3 மாதம் ஆயத்தத்துக்குள்ள போறோம். மறுபடியும் அந்த பஸ்காவை ஆசரிக்கிறோம், தேவன் மீண்டும் நமக்கு கிருபை கொடுக்கிறார். ஆனால் யோசிக்கணும், நம்மளுடைய நன்மையான கிரியைகளும் தீமையான கிரியைகளும் தேவனுடைய அளவுகோல்ல அது நிறைந்து கொண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் நாம் மறந்துவிடக் கூடாது. பலிபீடம் மன்னிப்பிற்கானதுதான், மனப்பூர்வமாக துணிகரமாக செய்து கொண்டே இருக்கக்கூடிய தவறுகள் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறதே தவிர, ஒருபோதும் இதில் பிதாவாகிய தேவனுக்கோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கோ அவர்களை நாம் ஏமாற்ற முடியாது, அவர்களுக்கு நஷ்டம் இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தீர்மானம் எடுத்து நம்மை கிரயத்துக்கு மீட்ட ரத்தத்தை சாதாரணமாக எண்ணாமல், கிருபை நாவியை நிந்திக்காமல், தீவிரப்பட்டு நம்முடைய ஓட்டத்தை துரிதப்படுத்தி நம்ம ஓடுவதற்கு பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஒரே பெயரான குமாரன் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நாம் யாவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. வசனங்களை பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்துட்ட கன்வென்ஷன் கமிட்டி சகோதரர்களுக்கு கூட என்னுடைய தாழ்மையான நன்றிகளையும் எடுத்துக் கொள்கிறேன். ஆமென்.